ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
சிவாயம். ஸ்ரீ சிவ மகாபுராணத்திலே நான்காவதான கோடி ருத்ர சம்ஹிதை, அதிலே அத்தியாயம் 19. சூதர் கூறுகிறார், அந்தணர்களே, நரன் நாராயணர் என்னும் இரு மகர்ஷிகளும் ஸ்ரீமன் நாராயணரது இரு திரு அவதாரங்கள். அவர்கள் இருவரும் பாரத வருஷமான இப்பரதக்கண்டத்தின் வடக்கில் உள்ள பதிரீகாசிரமம் என்னும் திருத்தலத்தில் அமர்ந்து தவம் செய்தனர். அவர்கள் மண்ணினால் ஒரு சிவலிங்கத்தை பிடித்து வைத்து அதில் தாங்கள் பூஜை செய்ய வேண்டி சிவபிரானை அப்பார்த்திவலிங்கத்தில் எழுந்தருளும்படி வேண்டினர். சிவபிரானோ அடியார்கட்கு எளியவரன்றோ, ஆகவே அவர்களது வேண்டுதலுக்கு ஆட்பட்டு மண்ணினாலாகிய சிவலிங்கத்தில் தினமும் வந்தருளி வந்து எழுந்தருளி வருவார் ஆயினார். இவ்வாறு நர நாராயணர்கள் மண்ணினாலாகிய பார்த்திவலி சிவலிங்கத்தை வெகு நாட்களாக பூஜித்து வரலாயினர். அவ்வாறு இருக்க ஒரு நாள் சிவபிரான் அவர்களுக்கு நேரிலே காட்சி கொடுத்து கூறுவாரானார், நரநாராயணர்களே, நீங்கள் செய்யும் சிவபூஜை கண்டு மிகவும் மகிழ்ந்தேன். நீங்கள் இருவரும் விரும்பிய வரத்தை கேளுங்கள். இவ்வாறு இறைவன் கூறவே நரநாராயணர்கள் இருவரும் உலக நன்மையை உள்ளத்தில் கொண்டு, தேவதேவரே, தங்கள் மனமகிழ்ச்சி கொண்டு தாங்கள் மனமகிழ்ச்சி கொண்டு எங்களுக்கு வரம் அருள்வதாகில் தாங்கள் தங்கள் உண்மை திருமேனியுடன் இங்கேயே விற்றிருந்து மக்கள் செய்யும் பூஜையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டி நின்றனர். இவ்வாறு அவ்விருவரும் வேண்டி பிரார்த்திக்கவே நலமே விளையும் சிவபெருமான் இமயமலைச் சாரலில் உள்ள அந்த கேதார தலத்திலேயே ஜோதிலிங்க திருமேனி தாங்கி தங்களானார். உலக நன்மைகளை கருத்தில் கொண்டு பக்தர்கள் தொழுவதற்கு ஏற்றாற்போல் கேதாரேஸ்வரர் என்ற திருப்பெயர் தாங்கி புகழப்பட்டார். தன்னை பூஜிப்பவர்களுக்கும் தரிசிக்கும் அடியார்களுக்கும் வேண்டியதை வேண்டியவாறு அளித்து வருகிறார். அன்று முதல் இக்கேதாரலிங்கத்தை பூஜிப்பவனுக்கு கனவிலும் துன்பம் நேராது. அவ்வாறிருக்க பக்தர்களுக்கு துன்பம் நேருவதாகுமோ? முன்னொரு சமயம் பாண்டவர்களும் இங்கு பூஜை செய்து பல பல நன்மைகளை பெற்றுள்ளனர். நேபாள நகரிலும் சிவபிரான் இவ்வாறே காட்சியளிக்கிறார். எந்த சிவன் அடியார்கள் சிவபிரானது திருமேனி பொறிக்கப்பட்ட வளையல்களை மிகவும் பக்தியோடு அங்கு சாற்றுகிறார்களோ, அவர்கள் அவ்விறைவனை அவ்வளையலோடு கூடிய திருமேனி உடையவராக தரிசித்து அனைத்து பாவங்களின் நின்றும் விடுதலை பெறுகின்றனர். மேலும் அவர்கள் ஜீவன் முக்தர்களாகவே ஆகிவிடுகின்றனர். பதரியை வணங்கச் செல்லும் அடியவர்களும் கூட ஜீவன் முக்தியை பெறுகின்றனர். நரநாராயணர்களையும் கேதாரேஸ்வர ஜோதிலிங்கத்தையும் தரிசிப்பவன் முக்தி பெற தகுதியாகிறான். கேதார யாத்திரை செல்ல விரும்பியவன் யாத்திரை தொடங்கிய சில நாட்களிலேயே பாதி வழியில் இறப்பை தழுவுவானேயாகிலும் அவனும் முக்தி இன்பத்தை பெறுகிறான் என்பதில் எந்த ஒரு சிந்தையும் வேண்டியதில்லை. கேதாரேசஸ்ய பக்தியாயே மார்க்கஸ்ததாதஸ்ய வைமிருதா தேபி முக்தா பவந்தியேவ நாத்திர காவ்யா விசாரணா. கேதாரம் சென்று அன்போடு அங்குள்ள கேதாரேஸ்வர ஜோதிலிங்கத்தை பூஜித்து அங்குள்ள தீர்த்தத்தை பருகுபவன் மறுபடியும் பிறவி துன்பத்தை பெறமாட்டான். ஆகவே அந்தணர்களே, இப்பாரத புண்ணிய பூமியில் பிறந்தோர் அனைவரும் நர நாராயணர்களையும் கேதாரேஸ்வர சிவலிங்கத்தையும் நிச்சயம் பூஜை செய்ய வேண்டும். அத்தியாயம் 20-21. சூதர் கூறுகிறார், இனி பீமாசங்கர ஜோதிலிங்கத்தின் பெருமைகளை கூறுவேனாக. அதை கேட்பதாலேயே மனிதர் விரும்பியதை பெறுவான். காமரூபம் என்னும் தேசத்தில் உலகின் நன்மை கருதி சிவபெருமான் ஜோதிலிங்க திருமேனி கொண்டு திரு அவதாரம் செய்தார். அவரது திருமேனியே மங்களத்திற்கும் இன்பத்திற்கும் இருப்பிடமாகும். அந்தடப் பெருமக்களே, முன்பொரு காலத்தில் பீமன் என்கிற திரள் மிக்க அரக்கன் ஒருவன் இருந்தான். அவன் அறநெறிகளை உடைத்தறிந்து மரநெறி தழுவி அனைத்து உயிர்களுக்கும் துன்பம் அளித்து வந்தான். அவன் கும்பகர்ணனுக்கும் கற்கடி என்கிற அரக்கிக்கும் பிறந்தவன். அவன் தன் தாயுடன் சஹ்யமலையில் வசித்து வந்தான். அனைத்து உலகங்களுக்கும் துன்பம் இழைத்து வந்த பெருவலி படைத்த தீயோனான பீமன் ஒரு நாள் தன் தாயிடம், தாயே, என் தந்தை எங்கே? நீங்கள் ஏன் இங்கு தனித்து வசிக்கிறீர்கள்? இதை நான் அறிய விரும்புகிறேன். உண்மையை உள்ளபடி கூறுங்கள் என்று வினவினான். கற்கடி கூறுகிறாள், மகனே, ராவணனது இளைவரான கும்பகர்ணன் உனது தந்தை. அவரையும் அவரது சகோதரர் ராவணனையும் ஸ்ரீ ராமபிரான் வதைத்தார். எனது தந்தை கற்கடர், தாய் புல்கசி, எனது கணவர் விராகன். ஸ்ரீராமர்தான் அவரையும் வதைத்தவர். எனது கணவர் இறந்த பிறகு நான் என் தாய் தந்தையுடன் வசித்து வந்தேன். ஒரு சமயம் எனது தாய் தந்தையர் அகத்திய முனிவரின் சீடரான சுதீக்ஷ முனிவரை தனது ஆகாரமாக்கிக் கொள்ளச் சென்றனர். அந்த சுதீக்ஷணர் பெரும் தவசி, பெரிய மானும் கூட. கோபம் கொண்ட அவர் எனது பெற்றோரை எரித்து சாம்பலாக்கினார். இதனால் தனிமைப்பட்ட நான் பெருத்த துன்பத்துடன் இம்மலையில் தனித்து வசித்து வரலானேன். எனக்கென்று எந்த ஒரு துணையும் இல்லை, இவருடைய உதவியும் இல்லை. துன்பத்தினால் மேலும் மேலும் பல பல கவலைகள். அப்படி இருக்க ஒரு சமயம் ராவணனது தம்பியான கும்பகர்ணன் இங்கு வந்தார். அவர் என்னை வலுக்கட்டாயம் செய்து இன்பம் நுகர்ந்தார். பின் என்னை விட்டுவிட்டு இலங்கை சென்றார். அதற்கு பின்தான் நீ பிறந்தாய். நீயும் உன் தந்தையைப் போல் பெருத்த பலமும் பராக்கிரமும் கொண்டவன். இப்பொழுது உனது உதவி கொண்டுதான் நான் காலத்தை கழித்து வருகிறேன். சூதர் கூறுகிறார், அந்தனர்களே, கற்கடி கூறியதை கேட்டு பெருந்திரள் படைத்த பீமாசுரன் மிக்க சினம் கொண்டான். பின் விஷ்ணுவை எவ்வாறு வில்வது? அவன்தானே என் தந்தையை கொன்றது. எனது தாயின் கணவரான விராதனை வதித்ததும் அவனன்றோ? இவ்வாறு பல பல தீமைகளை இழைத்தவன் அவன். நான் எனது தந்தையின் மகன் என்பது நிச்சயமானால் நிச்சயம் நான் ஹரிக்கு துன்பம் விளைவிப்பேன் என்று சிந்திக்கலானான். இவ்வாறு தீர்மானித்த பீமாசுரன் பிரம்மாவை குறித்து ஒன்றிய மனதுடன் 1000 வருடங்கள் கெடுத்தவும் ஏற்றினான். அதனால் அவன் தலையில் இருந்து பொறுக்க முடியாத ஒரு தப ஒளி எழும்பியது. பயந்த தேவர்கள் பிரம்மதேவரை சரண் அடைந்தனர். உலக பிதாமகரான பிரம்மதேவர் வரமணிக்க உபசுரனின் முன் தோன்றினார். பிரம்மதேவர் கூறுகிறார், பீமாசுரனே, உன் தவம் கண்டு மகிழ்ந்தேன். விரும்பிய வரத்தை கேள். பீமன் வேண்டுகிறான், தேவதேவரே, தாமரைப்பூவில் அமர்ந்தவரே, தாங்கள் என் தவம் கண்டு மகிழ்ந்ததும் எனக்கு வரமளிக்க விரும்புவதும் நிச்சயமாகில். இறைவா, எவருக்கும் ஈடு இணையில்லாத பெருந்திரலை எனக்கு தந்திடுக. சூதபுராணிகர் கூறுகிறார், இவ்வாறு பீமாசுரன் வணங்கி வேண்டவே பிரம்மதேவரும் அவன் வேண்டியவாறே வரமளித்து மறைந்தார். பிரம்மதேவரது அருளால் பெருவலி பெற்ற அவ்வரக்கன் தன் தாயிடம் வந்து வணங்கி, தாயே, இப்பொழுது என் பெருவலியை பார். இந்திரன் முதலிய தேவர்களையும் அவர்களுக்கு உதவி செய்யும் ஸ்ரீ ஹரியையும் இப்பொழுதே கலக்குகிறேன் பார் என்றார். இவ்வாறு கூறிய அவன் தன் பெருவலியால் இந்திரன் முதலிய தேவர்களை வென்று அவரவர் பதவியில் இருந்து ஓடச் செய்தான். தேவர்கள் வேண்ட போருக்கு வந்த ஸ்ரீ ஹரியையும் வென்றான். பின் நிலவுலகையும் வெற்றி கொள்ளலானான். முதன் முதலில் காமரூபதேசத்தின் மன்னனான சுதக்ஷணன் என்பவனை வெல்ல நினைத்து சென்று பிரம்மதேவரின் அருளால் பெற்ற பலத்தால் சிவபக்தனான சுதக்ஷணனை வென்றான். அவனது அரசு முதலிய அனைத்தையும் தன் வசமாக்கிக் கொண்டான். சுதக்ஷணனான அவ்வரசன் பரம சிவபக்தன். அரணறியில் ஈடுபட்டவன். அரணே வடிவானவன். அவனை கைது செய்தான். காலிலும் கையிலும் விலங்கிட்டு சிறையில் தள்ளினான். சிவன் அடிவனான சுதக்ஷணன் சிறையிலும் சிவபிரானது பார்த்திவலி சிவலிங்கத்தை மண்ணினால் ஆக்கி உள்ளன்புடன் பூஜிக்க தொடங்கினான். மனதில் கங்காதேவியை நினைத்து துதித்து மனதளவிலேயே அப்பார்த்திவலிங்கத்திற்கு பக்தியோடு முறைப்படி பூஜனை புரிந்தான். முறைப்படி தியானித்து திரு ஐந்தெழுத்தை ஓதலானான். இதனால் வேறு காரியங்களை செய்ய நேரம் கிடைக்கவில்லை. இதே சமயத்தில் கற்புக்கனலான அவனது மனைவி அரசமாதா தட்சிணை என்பவளும் காதலாகி கசிந்து உருகி பார்த்திவலிங்கத்தை வழிபட்டு வந்தாள். இவ்வாறு தம்பதிகள் இருவரும் தினமும் மிகுந்த பக்தியோடு பார்த்திவலிங்கத்தை பூஜித்து வந்தனர். இதற்கிடையில் தான் பெற்ற வரத்தின் செருக்கால் மயங்கிய வரக்கன் வேள்வி முதலிய வேத நெறி கர்மங்களையும் அறநெறிகளையும் அழிக்கத் தொடங்கினான். மேலும் அந்தணர்களிடமும் முனிவர்களிடமும் வேள்வியின் அவிர்வாகத்தை தனக்கே தர வேண்டும் என கட்டளையிட்டான். மகரிஷிகளே, தீயவனான அவன் பெரும் சேனையோடு சென்று நில உலகை தனதாக்கிக் கொண்டான். மேலும் வேதநரி, சாஸ்திர நரிகள், ஸ்மிருதிகள் கூறிய அறநரிகள், புராணங்கள் புகழும் பெருநரிகள் ஆகிய அறநரிகள் அனைத்தையும் தன் வலிமையால் அழிக்கலானான். அனைத்தையும் தானே நுகரலானான். இதனால் துன்பமடைந்த இந்திரன் முதலிய தேவர்களும் ரிஷி முனிவர்களும் ஸ்ரீமன் நாராயணனை முன்னிட்டுக் கொண்டு சிவபிரானை சரண் அடைந்தனர். மகாகோஷி என்னும் நதிக்கரை சென்று மண்ணினால் சிவலிங்கம் சமைத்து பூஜித்து வணங்கி பலவாறான துதிப்பாக்களால் இறைவனை போற்றி துதித்து மகிழச் செய்தனர். இதனால் மனம் மகிழ்ந்த சிவபிரான், தேவர்களே, முனிவர்களே, உங்களுக்காக நான் என்ன உதவி செய்ய வேண்டும்? விரும்பிய வரத்தை கேளுங்கள் என்று திருவாய் மலர்ந்து அருளினார். தேவர்கள் வேண்டுகிறார்கள், தேவதேவனே, அனைத்து உயிர்களிலும் நீக்கமர நிறைந்துள்ள தாங்கள் அனைவரின் உள்ளத்தையும் அறியமாட்டீர்களா? தாங்கள் அறியாததும் உண்டோ? இறைவரே, கும்பகர்ணனது மனைவி கற்கடியின் வயிற்று தோன்றிய பெருவலி படைத்த பீமாசுரன் பிரம்மரே தேவரது பரபலத்தால் தேவர்களை மிகவும் துன்புறுத்துகிறான். ஆகவே இத்தீயவனை தாங்கள்தான் வதைத்தருள வேண்டும். நேரம் கடத்தாமல் விரைவில் எங்களுக்கு புரிய வேண்டும். சிவபிரான் கூறுகிறார், தேவர்களே, காமரூபதேசத்து அரசன் சுதக்ஷணன் எனது சிறந்த பக்தன். நீங்கள் அவனிடம் சென்று நான் கூறப்போவதை அப்படியே கூறுங்கள். உங்கள் வேண்டுதலும் விரைவிலேயே முடியும். நீங்கள் அவனிடம் சென்று, காமரூபதேச மன்னனே, சுதக்ஷணனே, நீ எனது சிறந்த பக்தன். ஆகவே நீ காதலாகி கசிந்துருகி என்னையே பூஜித்து வா. பிரம்மதேவரது வரபலத்தால் செருக்குற்ற அத்தியவன் உன்னை அலட்சியம் செய்திட்டான். இப்பொழுது நிச்சயம் நான் அவனை கொல்லப் போகிறேன் என்று சொல்ல வேண்டும். சூதபுராணிகர் கூறுகிறார், அந்தணர்களே, இதை கேட்ட தேவர்களும் அம்மன்னனிடம் சென்று இறைவன் கூறியதை அப்படியே கூறிவிட்டு மகிழ்ச்சியோடு தங்கள் வீடு திரும்பினர். இதன் பின் உலகின் நலனை கருதிய சிவபிரான் தன் சிவகணங்களுடன் தன் பக்தனான சுதக்ஷணனை காத்தருள அவன் வழிபடும் பார்த்திவ சிவலிங்கத்திலேயே மறைந்திருந்தார். இச்சமயம் காமரூப தேசத்து அரசனான சுதக்ஷணன் பார்த்திவ சிவலிங்கத்திலேயே சிவபிரானை ஆழ்ந்த பக்தியுடன் தியானிக்க ஆரம்பித்தான். இதற்கிடையில் ஓரரக்கன் பீமாசுரனிடம் சென்று, மன்னனே, உன்னை அழிப்பதற்காக மன்னன் சுதக்ஷன் ஏதோ ஒரு அபிசாரம் செய்கிறான் என்று கூறிவிட்டான். இதை கேட்டதும் அவ்வரக்கன் பெரும் சினம் கொண்டான். அவனை கொல்வதற்காக உருவிய வாழ்வுடன் அவன் இருக்குமிடம் சென்றான். அங்குள்ள பார்த்திவலிங்கம் மற்றும் உள்ள பூஜை பொருள்கள் ஆகிய அனைத்தையும் கண்டு அதன் பயனையும் ஊகித்தறிந்து அவன் தன்னை கொல்லத்தான் ஏதோ இத்தனையும் செய்கிறான் என்று நினைத்தான். ஆகவே நான் இப்பொழுதே இவ்வரசனையும் அவன் சேகரித்து வைத்துள்ள அனைத்து பூஜை பொருட்களையும் அடித்து ஒழிக்கிறேன் என்று மனத்தில் நினைத்து அரசனை வெகுவாக பயமுறுத்தி, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னையை சொல், இல்லையேல் உன்னை கொல்வேன் என்று அதட்டி கேட்ட அரசனோ, தன்னை காத்தருடும் பொறுப்பை சிவபிரானிடம் ஒப்படைத்தவன் அல்லவா? ஆகவே எது நடக்க வேண்டுமோ அது கட்டாயம் நடந்துதானே ஆக வேண்டும். அதை நம்மால் மாற்றவா முடியும்? அனைத்திற்கும் காரணம் பிராரப்தம் என்கிற வினைதானே. அனைத்திற்கும் காரணம் பிராரப்தம் என்கிற முன்வினைதானே. அதுவும் சிவபிரானேதான். ஏழை பங்காளரான சிவபிரான் இம்மண்ணில் லிங்கத்தில் நிச்சயம் இருந்து அருள்கிறார். எனக்காக இறைவன் எதுவும் செய்வார். அப்படி இருக்க இவ்வரக்கன் யார்? என் பக்தனை எவனாவது ஒருவன் துன்புறுத்தினால் அப்பொழுது அவனை காத்தருள் அத்தியவனை நிச்சயம் அழிப்பேன் என்றல்லவா சிவபிரான் சத்தியம் செய்துள்ளார். அவரோ சத்தியத்தை நிலைநாட்டுபவர் என்று வேதங்கள் கூறுகின்றன என்று மனதில் உறுதியுடன் நம்பிய அரசன் சிவபிரானை மனதில் தியானித்து, இறைவா, நான் உம்மை சேர்ந்தவன். ஆகவே உமது விருப்பம் போல் செய்க. நான் உண்மையைத்தான் கூறுவேன். எனக்கு எது நன்மையோ அதை செய்க என்று வேண்டிய வண்ணம் தீவனான அவரக்கனை சிறிதும் மதியாமல், தன் அடியார்களை என்றும் காத்தருளும் உலக நாயகரான சிவபிரானை புஜித்து வருகிறேன். அசையும் மற்றும் அசையாத அனைத்திற்கும் ஒப்பற்ற தலைவர் அவரென்றோ, அவருக்கு இவன் அவன் என்ற பாகுபாடுதான் உண்டோ என்று பதிலுரைத்தான். இவ்வாறு கூற கேட்ட பீமாசுரன் மிகுந்த சினம் கொண்டு, சிவனை எனக்கு தெரியாதா? அவரை என்னை என்ன செய்ய முடியும்? அவர் என்னை என்ன செய்ய முடியும்? எனது பெரிய தகப்பனாரான ராவணன் இவரை பணியாளராக வென்றோ நியமித்திருந்தார். அவரது பலத்தை நம்பி என்னை வெல்ல நினைக்கிறார். நான் அவரை நேரில் பார்க்காதவரை நீ அவரை பூஜிக்கலாம். தினமும் என்னிடம் பிச்சை பெறுவது தெரியாதா? மேலும் யோகிகட்கு அடியார்களை காப்பது என்கின்ற நிஷ்டை ஏது? இதை சற்று நினைத்து பார்த்து ஒதுங்கியிரு. நானும் உன் தலைவனும் போரிடுகிறோம் என்று ஏளனமாக பேசினான். இதை கேட்ட சுதக்ஷணன், அரக்கனே, தீயவனே, இதில் நான் செய்ய என்ன இருக்கிறது? நீயோ தவறு செய்கிறாய். நீ என்ன பலசாலி என்று பதில் உரைக்கவே சினம் கொண்ட பீமாசுரன் அச்சிவலிங்கத்தின் மீது தன் வாளை வீசினான். வீசப்பட்ட வாள் சிவபிரானது பார்த்திவலிங்கத்தின் திருமேனியில் படுவதற்கு முன்பே சிவபிரான் அச்சிவலிங்கத்தின் என்றும் வெளித்தோன்றினார். துஷ்டனே, இதோ பீமேஸ்வரனான நான் எனது பக்தனை காத்தருளவே தோன்றியுள்ளேன். அடியார்களை காப்பாற்றுவது என்பதே எனது முதல் கொள்கையாகும். பக்தர்களுக்கு இன்பமளிக்கும் எனது திறனை பார் என்று கூறிய சிவபிரான் அவரது கத்தியை பினாகம் என்னும் தன் வில்லினால் இரண்டு துண்டுகள் ஆக்கினார். அவ்வரக்கன் தன் சூலத்தை எரிய அதையும் 100 துண்டுகள் ஆக்கினார். அவன் எய்த சக்தி பட்டிச்சம் முதலிய ஆயுதங்கள் அனைத்தையும் சிவபிரான் பொடி பொடியாக்கினார். இருவருக்கும் நடந்த போர் கண்டு உலகம் அனைத்தும் கலங்கியது. மலைகள் குலுங்கின, கடல்கள் பொங்கின. அப்பொழுது நாரத முனிவர் சிவபிரானிடம் சென்று வேண்டலானார். மாதேவரே, உலகமெல்லாம் நடுங்குகிறதே, பொறுத்தருள்க, சற்றே பொறுத்தருள்க. புல்லை கிள்ளி எறிய கோடாலியா தேவி, விரைவில் இவ்வரக்கனை கொன்று ஒழியுங்கள். இவ்வாறு நாரதர் வேண்டவே சிவபிரான் ஹூம் என்கிற சத்தத்தினாலேயே அனைத்து அரக்கரடையும் சாம்பலாக்கினார். காட்டுத்தீ காட்டை முழுவதுமாக பொசுக்குவது போன்றிருந்தது அக்காட்சி. இதை கண்டதேவர்கள் மகிழ்ந்தனர். பீமாசுரன் எவ்வாறு அழிந்து சாம்பலானான் என்பது கூட யாருக்கும் தெரியவில்லை. எல்லாம் ஒரு நொடியில் முடிந்தது. சிவபிரானது திருவருளால் இந்திரன் முதலிய தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அமைதி கிடைத்து உலகெங்கிலும் மகிழ்ச்சி பொங்கியது. அப்பொழுது சிவபிரானது கோபம் என் திசைகளிலும் பரவியது. அரக்கர்களின் சாம்பலும் காடு முழுவதும் பரவியது. அதில் இருந்து அனைத்து மூலிகைகளும் தோன்றின. பூதம், பிரேதம், பிசாசு முதலின வெகு தொலைவிற்கு ஓட்டம் பிடித்தனர். அனைவரும் மகிழ்ந்தனர். தேவர்களும் குறிப்பாக முனிவர்களும் சிவபிரானிடம் வேண்டலாயினர். இறைவா, உலக நலன் கருதி தாங்கள் இங்கேயே இனி எப்பொழுதும் நிலையாக வாசம் செய்துள்ள வேண்டும். ஏனெனில் இத்தலம் நிந்தனைக்கு ஆட்பட்டது. இங்கு யாரும் வசிப்பதில்லை. அப்படி வந்தாலும் அவர்களுக்கு துன்பமே நேருகிறது. தாங்கள் இங்கிருந்தால் தங்களை தரிசித்து அவர்கள் நன்மை பெறலாம். தாங்கள் வீற்றிருந்து விளங்கும் இச்சிவலிங்கமும் பீமாசங்கரர் என்று புகழப்படும். அனைவருக்கும் அவர்கள் நினைக்கும் விருப்பங்கள் பூர்த்தியாகும். தங்களது இச்சிவலிங்கம் ஜோதிலிங்கமாக விளங்கி அனைவருக்கும் பூஜிக்கப்பட வேண்டியதாகவும் அனைத்து ஆபத்துக்களையும் களைவதாகவும் ஆகும். சூத புராணிகர் கூறுகிறார், அந்தணர்களே, தேவர்களும் முனிவர்களும் இவ்வாறு வேண்டவே இறைவன் பெருமகிழ்ச்சி கொண்ட அச்சிவலிங்கத்திலேயே நித்தியவாசம் செய்யலானார். சிவபிரானோ அடியாருக்கு இடியரன்றோ? அவர் உலகமனைத்திற்கும் நன்மை அருள்பவராயிற்றே. ஸ்ரீ சிவமகாபுராணத்தின் 4வதான கோடி ருத்ர சம்ஹிதை அத்தியாயம் 22. சூத புராணிகர் கூறுகிறார், முனிவர்களே, இப்பொழுது காசியம்பதியில் உள்ள ஸ்ரீ விஸ்வேஸ்வரர் என்கிற ஜோதிலிங்கத்தின் பெருமையை கூறுகிறேன், கேளுங்கள். அது மகா பாதகங்களையும் நொடியில் நீராக்க வல்லது. இந்நிலவுலகில் கண்களுக்கு தெரியும் அத்தனை பொருட்களும் சச்சித் ஆனந்த சுரூபமாகும், விகாரமற்றதாகும், தொன்று தொட்டு இருப்பதுமான பிரம்மத்தின் திருவுருவங்களே ஆகும். இரண்டற்ற கைவல்ய நிலையில் தனக்குத்தானே ஆனந்தத்தை அனுபவித்து வரும் ஒற்றப்பர ஒப்பற்ற பரமாத்மாவினிடத்தில் ஒரு சமயம் ஒன்றேயான தான் இரண்டாக பிரிய வேண்டும் என்கின்ற அவா உண்டாயிற்று. பின் அந்த பரம்பொருளே சகுண ரூபராக தோன்றியது. அந்த சகுண ரூபரையே சிவன் என அழைக்கின்றனர். அதன்பின் அந்த சகுண ரூபரான சிவனே ஆணாகவும் பெண்ணாகவும் முடிவெடுத்தார். அவ்விரட்டையில் ஆண் சிவன் என்றும் பெண் சக்தி என்றும் அழைக்கப்பட்டனர். அந்த சித் ஆனந்த சுரூபரான சிவமும் சக்தியுமாக மறைந்திருந்து பிரகிருதி புருஷன் என்கிற இரண்டு சைதன்யங்களை படைத்தது. ஆனால் தன் தாய் தந்தையரை எதிரில் காணாது திகைத்தனர். நாம் எங்கிருந்து வந்தோம் என்று ஐயமுற்றனர். அது சமயம் நிர்குணரான பரமாத்மாவிடம் இருந்து ஓர் அசரீரி கிளம்பியது. நீங்கள் இருவரும் தவம் செய்ய வேண்டும். அதன்பின் உங்களிடமிருந்து உயர்ந்ததொரு படைப்பு பெருகி வளரும். அப்பொழுது பிரகிருதியும் புருஷனும், இறைவா சிவபரம்பொருளே, தவம் செய்ய நாங்கள் எங்கு செல்வது? அதற்கான இடமே இல்லையே. நாங்கள் எங்கு நின்று தங்கள் கட்டளைப்படி தவம் செய்வோம் என்று வேண்டினர். உடனே நிர்குண பிரம்மமான சிவபிரான் ஒளிமயமான 10 மைல் நீளமும் 10 மைல் அகலமும் கொண்டதோர் அழகிய நகரத்தை தோற்றுவித்தார். அது அச்சிவபிரானுடைய சுரூபமே ஆகும். அங்கு அன்றாட அலுவல்களுக்கு வேண்டிய அனைத்து பொருள்களும் நிரம்பி இருந்தன. அவ்வாறு தோற்றுவித்த அவ்வழகிய நகரத்தை அவர்கள் இருவருக்காகவும் அனுப்பி வைத்தார். அது புருஷனுடைய அருகில் வந்து ஆகாய வெளியில் நின்றது. அப்பொழுது புருஷனாக ஸ்ரீஹரி அந்நகரில் இருந்து கொண்டு உலகை படைக்க விரும்பி சிவபரம்பருடைய மனதில் கொண்டு பல ஆண்டு காலம் தவம் செய்தார். தவக்களைப்பினால் அவரது திருமேனியில் இருந்து வெண்மையான நீர் வீழ்ச்சிகள் தோன்றி பெருகின. அதனால் வெட்டவெளியான ஆகாயம் முழுக்க நிரம்பியதாக ஆயிற்று. அங்கு வேறென்றும் காட்சிக்கு காணவில்லை. இதை கண்ட புருஷன், அதென்ன அற்புதமாக தோன்றுவது என்று மனதில் எண்ணி தன் தலையை குலுக்கினார். அப்பொழுது அவரது காதணி ஒன்று கீழே விழுந்தது. அம்மணி விழுந்த இடமே மணிகர்ணிகை என்கிற புண்ணிய தலம் ஆயிற்று. வெட்டவெளியான ஆகாயம் முழுக்க புருஷனின் திருமேனியில் இருந்து வெளியேறிய நீர்னால் நிரம்பியது என்று முன்பு கூறினோம் அல்லவா? அவ்வெள்ள நீரில் 10 மைல் சதுரமுள்ள அந்நகரமே தத்தளித்தது. அப்பொழுது சிவபிரான் அந்நகரத்தை தன் முத்தலை சூலத்தினால் தாங்கி பிடித்தார். அதன்பின் புருஷரான ஸ்ரீ விஷ்ணு தன் மனைவியான பிரகிருதியுடன் அங்கேயே உறங்கலானார். அப்பொழுது அவரது தொப்புள் கொடியிலிருந்து ஒரு தாமரை தோன்றியது. அத்தாமரையில் பிரம்மதேவர் தோன்றினார். இதற்கும் சிவபிரானது கட்டளையே காரணமாகும். இதன்பின் பிரம்மதேவர் சிவனாரது கட்டளையை படைக்கத் தொடங்கினார். இந்த பிரம்மாண்டத்தில் 14 உலகங்களை படைத்தார். இந்த பிரம்மாண்டத்தின் பரப்பு 50 கோடி யோஜனை. ஒரு யோஜனை என்பது 8 மைல்கள். ஆக 50 கோடி யோஜனை என்பது 400 கோடி மைல்கள் என்று மகரிஷிகள் கூறுகிறார்கள். அதன்பின் சிவபிரான், இப்பிரம்மாண்டத்தில் கர்ணவினை என்னும் தடைகளால் இறுக பின்னப்பட்ட ஜீவராசிகள் என்னை எவ்வாறு வந்தடைய முடியும் என்று சிந்தித்து 5 குரோஷங்கள் கொண்டது என்று கூறப்படும் காசியம்பதியை இவ்வுலகிலேயே விட்டு சென்றார். இக்காசியம்பதியே உலகிற்கு நலன் அளிப்பது, கர்மவினை தடைகளை வெட்டி களைவது, ஞானத்தை அருள்வது, மோட்ச மார்க்கத்திற்கு ஒளிகாட்டுவது சிவபிரானுக்கு மிகவும் உகந்தது என்று நம்பப்படுகிறது. இங்கு அச்சிவபிரானே அபிமுத்தம் என்னும் சிவலிங்கத்தை தாபித்துள்ளார். ஆகவே எனது அம்சத்தில் தோன்றிய ஸ்ரீ நாராயணனே, நீ எக்காரணம் கொண்டும் இக்காசியம்பதியை விட்டு நீங்கக்கூடாது என்று கூறிவிட்டு சிவபிரான் தன் முத்தலை சூலத்தில் இருந்த காசியம்பதியை இம்மண்ணுலகிலேயே இறக்கி வைத்து விட்டு சென்றார். பிரம்மாவிற்கு ஒரு நாள் முடியும் பொழுது உலகிற்கு பிரளயம் ஏற்படும். பொழுது கூட இக்காசியம்பதிக்கு அழிவில்லை. அது சமயம் சிவபிரான் இந்நகரை தன் முத்தலை சூலத்தினால் தாங்கி பிடிக்கிறார். பின் பிரம்மதேவர் மறுபடியும் படைக்கத் தொடங்கும் போது திரும்பவும் இந்நகரை மண்ணுலகில் இறக்கி வைக்கிறார். நம் முன்னினை கர்மங்களை அழித்து ஒழிப்பதாலேயே இந்நகருக்கு காசி என்கிற பெயர் தோன்றிற்று. இப்பதியில் தான் அபிமுக்தேஸ்வரர் என்கிற சிவலிங்க பெருமான் என்றென்றும் எழுந்தொண்டிருக்கிறார். பெரும் பாவம் புரிந்தவர்களுக்கும் மோட்சம் தரக்கூடியது இந்நகர். முனிவர்களே, மீதியுள்ள மோட்சபுரியில் இறைவனை போன்ற திருமேனி பெற்றிருத்தலாகிய சாரூப்யம் முக்திதான் கிடைக்கும். ஆனால் இக்காசியம்பதியில் தான் சாயுஜ்யம் என்கிற மிக மிக உயர்ந்த முக்தி சுலபமாக கிடைக்கும். சாயுஜ்யம் என்பது 2.5 கலத்தல். எவருக்கு எவ்விதமான ஆதரவும் இல்லையோ அவருக்கு இந்த தலம்தான் கதி, அதாவது ஆதாரம். கோடி கோடி கொலை பாவங்களையும் போக்குவது. இறப்பற்ற தேவர்களும் இங்கு இறப்பு வேண்டுமென விரும்புகின்றனர். அவ்வாறு இருக்க மற்றவர்களை பற்றி கேட்க வேண்டுமா? சிவபிரானுக்கு மிகவும் உகந்த இக்காசி என்பது இகபர சுகங்களை தரவல்லது. திருக்கயிலை என்பதியின் நாயகரான சிவபிரான் உள்ளே சுத்தமான சத்துவகுணமும் வெளிவேடத்திற்கு தமோ குணம் உள்ளவராகவும் காட்சி தருபவர். அவரை காலாக்னிருத்ரர் என்று அழைப்பர். உண்மையில் நிர்குணராக இருந்தாலும் சகுண திருமேரியராக காட்சியளிக்கிறார் சிவபிரான். சகுண ரூபரான சிவபிரான் நிர்குண சுரூபரான சிவபிரானிடம் முறையிடுகிறார். சகுண ரூபரான சிவபிரான் நிர்குண சுரூபனான சிவபெருமானிடம் முறையிடுகிறார். விஸ்வநாதரே, அதாவது அகில உலக நாயகரே, மகேஸ்வரா, நான் சர்வ நிச்சயமாக தங்கள் உடையவனே. சாம்ப சதாசிவா, தங்கள் பிள்ளையான என் மேல் கருணை காட்டுங்கள். உலக நலன் கருதி தாங்கள் எப்பொழுதும் இங்கேயே தங்கியிருக்க வேண்டும். அவ்வாறு தங்கியிருந்து அனைத்து ஜீவராசிகளையும் உய்விக்க வேண்டும். இதுவே எனது வேண்டுகோள். சூத புராணிகர் கூறுகிறார், பின் மனதையும் புலன்களையும் அடக்கி தன் பயமாக்கிய அபிமுக்தர் என்கிற சகுண ரூபியான காலாக்னி ருத்ரர் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக திரும்பவும் வேண்டலானார். அபிமுக்தர் வேண்டுகிறார், காலம் என்கிற, அதாவது மரணம் என்கிற பெருநோய்க்கு உயரிய அழகிய மருந்தான தேவதேவரே, மகாதேவரே, உண்மையில் தாங்களன்றோ மூலகங்களுக்கும் ஒப்பற்ற தலைவர். பிரம்மா மற்றும் ஸ்ரீமன் நாராயணரும் தங்களைத்தான் சேவிக்கிறார்கள். இக்காசியம்பதியையே தாங்கள் தங்கள் தலைநகராக கொள்ள வேண்டும். சொல்லுக்கும் மனத்திற்கும் எட்டாத உயர்ந்த முக்தி இன்பத்தை பெற நான் இனி இங்கேயே நிலையாக அமர்ந்து தியானம் செய்ய போகிறேன். முக்தி அளிப்பவரும் விரும்பியதை விரும்பியவாறு அளிப்பவரும் ஆனவர் தாங்கள் ஒருவரே, வேறு எவரும் இலர். ஆகவே தாங்கள் பிறர்க்கு நன்மை அளிக்க வேண்டி உமையம்மையோடு இங்கேயே வெற்றிருக்க வேண்டும். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் இச்சம்சார கடலில் இருந்து கரையேற்றி விட வேண்டும். அடியார்களின் விருப்பங்களை நிறைவேற்றித் தர வேண்டும். இதையேதான் திரும்ப திரும்ப வேண்டுவேன். சூத புராணிகர் கூறுகிறார், அந்தணர்களே, விஸ்வநாதர் இவ்வாறு பிரார்த்திக்கவே சர்வேஸ்வரான சிவபிரான் அனைத்து உலகங்களுக்கும் அருள்புரிய வேண்டி இக்காசி என்பதிலேயே நிலைத்து விளங்கலானார். என்று முதல் சிவபிரான் இங்கு நிலைத்து வாசம் செய்ய தொடங்கினாரோ அன்று முதல் காசி என்பதி அனைத்து புண்ணிய நகரங்களுக்கும் தலைநகரமாக விளங்கலாயிற்று. அத்தியாயம் 23. காசியினுடைய பெருமையும் விஸ்வநாதருடைய பெருமையும். ஸ்ரீ சூதர் கூறுகிறார், முனிவர்களே, காசி என்பதியின் பெருமைகளையும் காசி ஸ்ரீ விஸ்வநாதரின் பெருமைகளையும் சுருக்கமாக கூறுகிறேன், கேளுங்கள். முன்பொரு சமயம் பார்வதி பிராட்டியார் உலக நலனை கருதி அபிமுக்தி தலமான காசி என்பதியை பற்றியும் அபிமுக்தேஸ்வரரான ஸ்ரீ காசி விஸ்வநாதரை பற்றியுமான பெருமைகளை கூற வேண்டுமென சிவபிரானிடம் வேண்டினாள். அப்பொழுது ஸ்ரீ பரமசிவனார் கூறுவார் ஆயினார், தேவி, இக்காசித்தலம் அனைத்து வகையிலும் எனக்கு மிக மிக முக்கியமான தலமாகும். இது அனைத்து ஜீவராசிகளுக்கும் நிச்சயமாக முக்தி அளிக்கும் தலமும் ஆகும். இத்தலத்தில் சித்தர்கள் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து எனது உலகமான திருக்கைலாயத்தை பெற்றிய வேண்டி பலவாறான வேடங்களில் நின்று புலனடக்கம் மன அடக்கத்துடன் என் விரதத்தை உயர்ந்ததொரு யோக நிட்டையில் நின்று பயின்று வருகிறார்கள். அந்த உயர்ந்த யோகம்தான் அசுபத யோகம் என்பது. இந்த யோகத்தை பற்றி சுருதிகள் மிகவும் விளக்கமாக கூறுகின்றன. இந்த பாசுபத யோகம் போக மோட்சங்களை அளிப்பது. மகேஸ்வரியே, இக்காசி என்பதியில் வாழ்வதே எனக்கு உயர்ந்ததாக தோன்றுகிறது. அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு நான் இக்காசி என்பதியில் குடியிருக்க காரணம் என்னவென்று உனக்கு தெரியுமா? இதோ கூறுகிறேன், கேள். என்னை சரணம் பற்றிய அடியவர்களும் எனது தத்துவத்தை நன்கறிந்த ஞானிகளும் என்றுமே முக்தி பெறுவதில் பங்கு உடையவர்களே. அவர்களுக்கு புண்ணியத்தலமோ தீர்த்தமோ வேண்டும் என்பது இல்லை. இது கட்டாயம் செய்யப்பட வேண்டும், இது கட்டாயம் விளக்கப்பட வேண்டும் என்கிற இரண்டு வித கர்மங்களும் அவர்களுக்கு ஒன்றேதான். அவற்றில் வேறுபாடில்லை. அவர்கள்தான் ஜீவன் முக்தர்கள். அதாவது உலகியல் கர்மங்கள் எதிலும் சிறிதும் ஒட்டாது தாமரை இலை மேல் உள்ள நேர்த்தி வலை போல் இருப்பவர்கள். உலகியலில் இருந்து கொண்டே அதில் சிறிதும் பற்றின்றி வாழ்பவர்கள். அவர்கள் இருவரும் எங்கு இறந்தாலும் சரி உடனே முக்தியை பெறுவார்கள். நானே இதை உறுதிபட கூறுகிறேன். அனைத்திற்கும் எட்டாத சக்தியே உமேவளே, இந்த அபிமுக்தி தலத்தில் அப்படி என்னதான் பெருமை உள்ளது என்பாயேயானால் கூறுகிறேன், கவனமாக கேள். எந்த ஒரு வர்ணத்தவராயினும் சரி, எந்த ஓர் ஆசிரமத்தில் இருப்பினும் சரி, பாலனாயினும் இளையவனாயினும் என் கிழவனாயினும் சரி, யாராக இருப்பினும் இங்கு இறந்தால் முக்தி நிச்சயம், ஐயமே வேண்டாம். எந்த ஒரு வர்ணத்தவராயினும் சரி, எந்த ஓர் ஆசிரமத்தில் இருப்பினும் சரி, பாலனாயினும் இளையவன் ஆயினும் என் கிழவனாயினும் சரி, யாராக இருப்பினும் இங்கு இறந்தால், அதாவது காசியில் இறந்தால் முக்தி நிச்சயம், ஐயமே வேண்டாம். பெண் ஒருத்தி தூயவளோ தூய்மை அற்றவளோ கன்னியோ மணமானவளோ விதவையோ மலடியோ வீட்டுக்கு விலக்கானவளோ பிள்ளை பேறு பெற்றவளோ முறைப்படி உள்ள சடங்குகள் செய்யப்பட்டவளோ செய்யப்படாதவளோ
எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், இத்தலத்தில் இறப்பாளேயாகில் நிச்சயம் அவளுக்கு முக்தி உண்டு. பெண் ஒருத்தி தூயவளோ தூய்மை அற்றவளோ அதாவது மங்களம் அற்றவளோ கன்னியோ மனமானவளோ விதவையோ மலடியோ வீட்டுக்கு விலக்கானவளோ பிள்ளை பேறு பெற்றவளோ முறைப்படி உள்ள சடங்குகள் செய்யப்பட்டவளோ செய்யப்படாதவளோ சரி எப்படியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இத்தலத்தில் இறப்பாளேயாகில் நிச்சயம் அவளுக்கு முக்தி உண்டு. இதில் சிறிதளவும் ஐயம் வேண்டாம். வியர்வையிலிருந்து தோன்றுபவை, முட்டையிலிருந்து தோன்றுபவை, விதையிலிருந்து தோன்றுபவை, கருப்பையினுள் இருந்து தோன்றுபவை என உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இங்கு இறந்தால் முக்தி பெறுவது போல் வேறு எந்த ஒரு தலத்தில் இறந்தாலும் முக்தி பெற இயலாது. வியர்வையில் இருந்து தோன்றுபவை, முட்டையில் இருந்து தோன்றுபவை, விதையில் இருந்து தோன்றுபவை, கருப்பையினுள் இருந்து தோன்றுபவை என உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இங்கு இறந்தால் அதாவது காசியில் இறந்தால் முக்தி பெறுவது போல் வேறு எந்த ஒரு தலத்திலும் இறந்தால் முக்தி பெற இயலாது. இங்கு இறப்பவர்களுக்கு ஞானம் தேவையில்லை, பக்தி தேவையில்லை, கர்மங்கள் செய்யப்பட வேண்டும் என்னும் நியதியும் இல்லை, தானம் செய்திருக்க வேண்டும் என்பது இல்லை, பண்பட்டிருக்க வேண்டும் என்பது இல்லை, தர்மமானாக இருத்தல் வேண்டும் என்பது இல்லை. பகவன் நாமத்தை பல கோடி முறை உச்சரிப்பவன் என்பவோ, பல கோடி முறை உச்சரித்தவன் என்பதோ, உயர்ந்த பூஜை செய்தவன் என்பதோ, உயர் குடி பிறந்தோன் என்பதோ தேவையில்லை. மோட்சம் அளிக்கும் இந்நகரத்தில் வசிப்பவன் எப்படி இறந்தாலும் அவனுக்கு சர்வ நிச்சயமாக முக்தி உண்டு. மோட்சம் அளிக்கும் இந்நகரத்தில் வசிப்பவன் எப்படி இறந்தாலும் அவனுக்கு சர்வ நிச்சயமாக முக்தி உண்டு. வெளிப்படையாக கூற முடியாதனவற்றுள் இத்தலமே சிறந்தது. பிரம்மா முதலிய தேவர்களும் இதன் பெருமைகளை அறியார். ஆகையினால்தான் நைமிசம் முதலிய புண்ணிய தலங்களுள் இதுவே உயர்ந்தது. ஆகவேதான் இத்தலத்தை அவிமுக்தி தலம் என்று அழைக்கின்றனர். அறிஞர்கள் இத்தலத்தை பற்றி என்ன கூறுகிறார்கள் தெரியுமா? இங்கு இறந்தால் முக்தி அளிப்பது தர்ம நெறி நூல்களின் சாரம் உண்மை. மோட்சத்தின் சாரம் சமத்துவம், அதாவது அனைவரிடமும் ஓரம் சாராது ஒரே மாதிரியான எண்ணத்துடன் இருப்பது. அனைத்து புண்ணிய தலங்கள் மற்றும் புண்ணிய நதிகள் ஆகியனவற்றின் சாரம் அவிமுக்தி தலமான காசியம்பதியே ஆகும் என்று. மனம் போனபடி உண்பவன், மனம் போனபடி படுத்து உறங்குபவன், விருப்பம் போல் சுற்றித் திரிபவன், தவறான பல பல செயல்களை செய்பவன் எவனாக இருந்தாலும் அவன் அவிமுக்தி தலமான காசியம்பதியில் இறப்பானேயாகில் அவனுக்கும் முக்தி கிடைப்பது நிச்சயம். எவனது மனம் உலகியல் இன்பங்களிலேயே நாட்டம் கொண்டதோ, அறநெறிகளில் மனதை ஈடுபடுத்தாதவனோ, அவனும் இப்பதியில் மரணம் எய்தினால் அவன் திரும்பவும் இவ்வுலகியல் தடைகளில் சிக்கி தவிக்க மாட்டான். எவனது மனம் உலகியல் இன்பங்களிலேயே நாட்டம் கொண்டதோ, அறநெறிகளில் மனதை ஈடுபடுத்தாதவனோ, அவனும் இப்பதியில் மரணம் எய்தினால் அவன் திரும்பவும் இவ்வுலகியல் தடையில் சிக்கி தவிக்க மாட்டான். அவ்வாறிருக்க தான் தனது என்கிற மமகாரத்தை விடுத்தவன், உண்மையில் உறுதி உள்ளவன், சத்துவகுண நற்செல்வன், ஆடம்பரம் அற்றவன், செயலூக்கமும் இளமையும் கொண்டவன், யான் செய்கிறேன் என்கிற அபிமானத்தை விடுத்ததால் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருப்பவன் ஆவியர்கள் ஆகியவர்களை பற்றி கூற என்னதான் இருக்கிறது? ஏனெனில் அவர்கள் அனைவரும் என்னையே அன்றோ என்றும் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இக்காசியம்பதியில் பல பல சிவனடியார்களால் ஏராளமான சிவலிங்கங்கள் திருட்டை செய்யப்பட்டுள்ளன. பார்வதி, இவை அனைத்தும் விரும்பிய அனைத்தையும் ஏன் முக்தியையும் அளிப்பனவாகும். நாற்புறமும் 10 மைல்கள் தூரம் பரவிய இத்தலம் அவிமுக்தி தலம் என்று அழைக்கப்படுகிறது. என் நிலையிலும் இது முக்தி அளிப்பது. மரணப்படுக்கையில் இருப்பவனுக்கு இத்தலம் கிடைக்கப் பெற்றால் அவனுக்கு முக்தி நிச்சயம். பாவம் தொடாதவன் இறக்க அக்கணமே அவன் முக்தி உலகை பெறுகிறான். பாவம் செய்தவன் இறப்பின் முதலில் பாவத்திற்கான பரிசுகளை அதாவது யம நரக வேதனைகளை அனுபவித்து பின் முக்தி பெறுவான். மங்களையே, இத்தலத்தில் இருந்து கொண்டு பாவங்களை செய்பவன் 1000000 ஆண்டுகள் கால வைரவரின் யாதனைகளை பெற்று பின்முக்தி பெறுவான். 100 கோடி கற்ப காலங்களால் காலங்கள் ஆனாலும் ஒருவன் செய்த கர்மங்களின் அளவு குறைவா போகிறது? ஒருவன் தான் செய்த நற்செயல்கள் மற்றும் தீச்செயல்களின் பலனை அனுபவித்துத்தானே தீர வேண்டும். தீச்செயல்கள் நரக வேதனைகளை தரும், நற்செயல்கள் சொர்க்க போகங்களை தரும். நற்செயல்களும் தீச்செயல்களும் ஒன்று போல இருந்தால் மிஸ்ரலோகம் எனப்படுகிற இந்நில உலகில் மனித பிறவி பெறுகிறான். நற்செயல்கள் அதிகம் இருந்து தீச்செயல்கள் குறைந்திருப்பின் உயர் பிறவி பெறலாம். அதே போல நற்செயல்கள் குறைந்து தீச்செயல்கள் அதிகம் இருந்தால் இனப்பிறவிகள் பெறுகிறான். பார்வதி, எப்பொழுது நற்செயல்கள் தீச்செயல்கள் இரண்டும் அழிந்து விடுகிறதோ அப்பொழுதுதான் இந்த ஜீவாத்மாவிற்கு உண்மையான மோட்சம் கிடைக்கிறது. முற்பிறவியில் காசியம்பதியை மிகுந்த ஈடுபாடும் பக்தியும் கொண்டு தரிசித்தவனோ அவனுக்குத்தான் இப்பிறவியில் காசியில் இறப்பு கிடைக்கும். எவன் காசி என்று கங்கையில் நீராடுகிறானோ அவனது நிகழ்காலத்தில் செய்த பாவங்களும் சஞ்சிதம் என்ற முன்பு செய்து சேகரித்து வைக்கப்பட்ட பாவங்களும் நாசமடைகின்றன. ஆனால் பிராரப்தம் என்கிற இப்பொழுது செய்து வரும் தீச்செயல்களின் பாவம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். இல்லையே அது நசித்து போகாது என்பதுதான் சர்வ நிச்சயமாகும். எவனுக்கு காசியில் முக்தியான மரணம் நேருகிறதோ அவனுக்கு பிராரப்த கர்ம பலனும் நசிக்கிறது. அன்புள்ளவளே, எவன் ஒருவன் ஏழை அந்தணன் ஒருவனுக்கு காசியில் வாசம் செய்யும் வசதி செய்து தருவானோ அவனும் காசியில் வசிக்கும் பாக்கியம் பெற்று முக்தி தரும் பாக்கியம் பெறுவான். சூதர் கூறுகிறார், முனிவர்களே, இதுவரை காசியம்பதி மற்றும் விஸ்வேஸ்வரலிங்கத்தின் பெருமைகளை கூறினேன். இது சான்றோர்களுக்கு இவ்வுலக இன்பங்களையும் அவ்வுலக முக்தியையும் அளிப்பது. இனி திரையம்பகேஸ்வரர் என்கிற ஜோதிலிங்கத்தின் பெருமைகளை கூறுவேனால் அதன் பெருமைகளை கேட்ட அந்நொடியிலேயே மனிதன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுகிறான்.